இந்த அருமையான மாலை நேரத்திலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்லப் போகிறோம். கடந்த மாதத்திலே நாம் ஒரு செய்தி தியானித்தோம், நரகம் யாருக்கு அப்படின்னு, யார் யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்க என்று சொல்லி ஏழு விதமான கூட்டத்தை குறித்து உங்களுக்கு நான் சொன்னேன். நரகத்திற்கு போகக்கூடிய ஏழு விதமான கூட்டம் அப்படி சொல்லும் பொழுது அன்றைக்கு ஒரு வார்த்தை சொன்னேன். இயேசு கிறிஸ்து பரலோகத்தை குறித்தும் பிரசங்கித்திருக்கிறார், நரகத்தை குறித்தும் பிரசங்கித்திருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது அவர் பரலோகத்தை குறித்து பிரசங்கித்ததை பார்க்கிலும் நரகத்தை குறித்து அவர் பிரசங்கித்ததே அதிகம். நிறைய இடத்துல பேசியிருக்கிறார் பரலோகத்தை குறித்து, சில இடங்களில் மட்டும்தான் அதுக்குன்னு பர்பஸ் பேசியிருப்பார். ஆனால் நரகத்தை குறித்து பல சம்பவங்களில் எல்லாம் அதை இணைத்து இணைத்து எச்சரிப்பு கொடுத்துட்டே வருவார். உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா, ஒரு நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுடைய சுகத்துக்காக வருவான் இல்லையா? அவன் வேலைக்காரனுடைய சுகத்துக்கு அவன் வந்ததுக்கு ஒரு சுகத்துக்காக தான் வருவான். அப்பொழுது அந்த வேலைக்காரனை அவர் சுகமாக்கிட்டு அப்படி விட்டுருக்கலாம், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்படின்னு சொன்ன உடனே சுகமாக்கி ஒரு வார்த்தை அனுப்பி சுகமாக்கிட்டு விட்டுருக்கலாம். ஆனா அது சொல்லி முடித்த உடனே உடனே பரலோகத்தை நரகத்தை பத்தி பேசுறார். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு கூட பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் அப்படின்னார். பாருங்க, ஏதாவது ஒரு சம்பவத்திலெல்லாம் இது நரகத்தை குறித்து ஒரு எச்சரிப்பை நுழைச்சிட்டே வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நரகம் என்பது அவ்வளவு ஒரு ரியலான விஷயம். ஆகினாலே அதை குறித்து இயேசு கிறிஸ்து அவ்வளவு வாணி கொடுத்துட்டே வந்தார். இன்னைக்கு இந்த மாலை நேரத்திலும் கூட நரகம் என்பதை குறித்து, அது எப்படி இருக்கும் என்பதை குறித்து நமக்கு ஒரு செய்தியை நம்ம தியானிக்க போறோம். நரகத்தை குறித்து நிறைய விஷயங்கள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக சொன்னாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதை குறித்து விவரமாக பேசியிருக்கிறார். அந்த சம்பவத்திலிருந்து நரகம் என்பது எப்படிப்பட்ட ஒரு இடம், அதை நம்ம தேவ பிள்ளைகள் தெரிந்து கொள்ளணும். ஏனென்றால் இன்னைக்கு நரகத்தை குறித்து நிறைய பேருக்கு தப்பான அபிப்பிராயம் இருக்குது. அது நம்ம தெரிஞ்சு, நரகத்தை குறித்த தப்பான ஒரு அபிப்பிராயத்தில் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு நண்பன் ஒருவன் இருக்கிறான். சின்ன வயசுலேருந்தே என்னுடைய நண்பன். அவன் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவன். சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிரிக்கெட்லாம் விளையாண்ட ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஒரு கிறிஸ்தவ ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் சர்ச்சுக்கெல்லாம் போவான் வருவான். அப்படி இருக்கும் பொழுது நான் சில நேரத்தில் இங்கே சூளை வீட்டில் இந்த கிரைஸ்ட் சர்ச்சில் பிரசங்கிக்கும் பொழுது அவன் அங்கே அதுக்கு எதிரில் தான் குவார்டர்ஸ், முதல் லைலா குவார்டர்ஸ் இருந்துச்சு, அங்கே தான் அவன் இருந்தான். அப்போ அங்கே நான் பிரசங்கிக்கும் பொழுதுலாம் சில நேரத்தில் ரோட்டில் இருந்து நான் பிரசங்கிக்கிறதை அவன் பார்த்துருக்கிறான். அப்போது நான் சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ நான் பிரசங்கியார் அங்கே நிற்கிறதே அவன் சில நேரத்தில் அந்த ரோட்டில் போகும்பொழுது கவனித்து பார்ப்பான். இது வந்து என்னுடைய ப்ரொஃபஷன் கத்திரனை வைத்திருக்கிறதெல்லாம் அவனுக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு நாள் நான் ரோட்ல நடந்து வந்து கொண்டிருந்தேன். அவன் எதிரில் வந்து கொண்டிருந்தான். அவன் கையில சிகரெட் இருந்துச்சு. சிகரெட் பிடிச்சி ரோட்ல நடந்து வந்தான். நிறுத்தினேன், கொஞ்சம் நில்லு. அவன் என்னை புரிஞ்சுக்கிட்டான். ஏன்னா ரொம்ப விவரம் தெரிஞ்சவன், சின்ன வயசுலேருந்தே கிறிஸ்தவன், நல்ல நல்ல விவரம் தெரிஞ்சவன். உடனே நான் எதுக்காக நிறுத்துறேன்னு தெரிஞ்சுட்டான். என்ன எதுக்காக நீ நிறுத்துறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா, நான் கூட கொஞ்சம் பேசணும்னு. நீ என்ன பேச போறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா, என்ன பேச போற சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு. ஏ, நீ இப்படியே இருந்தா நரகத்துக்கு போயிடுவேன்னு அப்படிதான் சொல்ல போறேன் அப்படின்னா, கரெக்டா சொல்லிட்டியே. ஏ, இப்படியே இருந்தா நரகத்துக்கு போவேன்னு சொல்ல போறா, கரெக்டா சொல்லிட்டியே அப்படின்னு சொன்னேன். சரி, அது சொன்னான். டேய், என்ன பார்த்து சொன்னான், டேய், நீ இந்த உலகத்துல வாழ தெரியாதவன் இருக்கிற வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னா. என்ன பார்த்து அவன் சொல்ல ஆரம்பிச்சு, நான் பேசுறது மட்டும் அவன் எனக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். நீ வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னா, என்னப்பா அப்படின்னு பாரு, நான் பாரு இந்த உலகத்துல பாரு எவ்வளவு ஜாலியா இருக்கிறேன் பாரு, ஜாலியா சிகரெட் பிடிக்கிறேன், நான் அடிக்கடி குடிப்பேன், சினிமாவுக்கு போவேன், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா சுத்துவேன், எல்லாம் பண்ணுவேன். இந்த உலகத்தை நான் ஜாலியா நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் நினைச்சதெல்லாம் செய்யறேன், சந்தோஷமா என்ஜாய் பண்றேன். நீ இந்த உலகத்துல பாரு சிகரெட் பிடிக்கிறியா பாரு, நீ சிகரெட் பிடிக்க மாட்டேன், பிடிக்கிறியா பாரு நீ குடிக்க மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியை சுத்தி என்ஜாய் பண்ணுவியா அது பண்ண மாட்டேன், இந்த உலகத்தை நீ டோட்டலா வேஸ்ட் பண்றியப்பா அவன் எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான், நீ இந்த உலகத்தை டோட்டலா வேஸ்ட் பண்றியே, நான் பிறந்த உலகத்தை எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்றேன். சரி நீ சொல்றது போலவே பரலோக நரகம் ஒன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோ, இதெல்லாம் அவனே சொல்றான் பரலோக நரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோ, நீ பரலோகத்துக்கு போயிடுவேன், நீ சொல்ற மாதிரி நான் நரகத்துக்கு போயிடுவேன், நீ பரலோகத்துக்கு போறிய, பரலோகத்திலேயே நாங்க உனக்கு யாராவது சிகரெட் கொடுப்பாங்களா, பரலோகத்திலேயாவது உனக்கு அங்க யாராவது குடிக்கிறதுக்கு கொடுப்பாங்களா, பரலோகத்திலேயாவது உனக்கு அங்க ஏதாவது சினிமா போட்டு காட்டி அங்க உனக்கு எல்லாம் ஜாலி என்டர்டைன்மெண்ட்லாம் சினிமா கச்சேரி அதெல்லாம் நடக்குமா, அங்க கூட அது கிடைக்காது உனக்கு. இந்த உலகத்திலையும் உனக்கு என்டர்டைன்மெண்ட் இல்ல, மேல போனாலும் உனக்கு என்டர்டைன்மெண்ட் கிடையாது, இங்கேயும் உனக்கு என்ஜாய்மெண்ட் கிடையாது, மேல போனாலும் உனக்கு பரலோகத்துக்கு உனக்கு எந்த என்ஜாய்மெண்ட் கிடையாது. டோட்டலா நீ இங்கேயும் வேஸ்ட் பண்ற, நீ மேல போய் வேஸ்ட் பண்ண போற டோட்டலா, நாங்களா பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது, உலகத்தை எவ்வளவு நல்லா என்ஜாய் பண்றோம், நீ சொல்றது போலவே நான் நரகத்துக்கு போயிட்டுன்னு வச்சுக்கோ, அங்க போனோம் எங்க ஆட்கள் எல்லாம் அங்கதான் இருப்பாங்க, எங்க நடிகர்கள் எல்லாம் அங்கதான் இருப்பாங்க, எங்க நடிகைகள் எல்லாம் அங்கதான் இருப்பாங்க, எங்க மியூசிக் டைரக்டர் எல்லாம் அங்கதான் இருப்பாங்க, எல்லாரும் அங்கதான் இருப்பாங்க. உடனே ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு பாட்டு பாடணும், பாட்டு பாடுவார், இன்னொருத்தர் கூப்பிட்டு ஓ டான்ஸ் ஆடுன்னு சொல்லுவோம், டான்ஸ் ஆடுவாங்க, நாங்க அந்த பாட்டெல்லாம் பார்த்துட்டு டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜாலியா நாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம் நரகத்துல அப்படின்னா. ரொம்ப ரியலா சொல்லிட்டே இருந்தான் இது, அவன் சொல்றதுல ஒரு விதத்துல சில விஷயங்கள் உண்மை, அவங்க ஆட்கள் அங்க இருப்பாங்கன்னு சொல்றது அது வரைக்கும் உண்மை. அப்போ அவன் நினைத்துக் கொண்டிருக்கான், நரகம் என்பது ஒரு நல்ல சந்தோஷமாய் என்ஜாய் பண்ற ஒரு இடம் அப்படி நினைக்கிறான். ஆனால் நரகம் என்பது அப்படி அல்ல, வேதம் காண்பிக்கிற நரகம் பயங்கரமானது, வேதம் காண்பிக்கிற நரகம் என்பது மிகவும் பயங்கரமான ஒரு இடம். அதை குறித்து வேதத்திலே கர்த்தர் ஒரு சம்பவமாக வேதத்தில் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அதை மட்டும் நம்ம தியானிக்க போறோம், அதற்கு இணையான சில விஷயங்களை உங்களுக்கு நான் இணையில சேர்த்து சொல்ல போகிறேன். எடுத்துக்கொள்வோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:19 வாசிக்கலாம்.
ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து
அவனுடைய மேஜையிலிருந்து
விழும் துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து
தேவதூதரால்
ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கமனப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே
ஆபிரகாமையும்
அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே
நீர் எனக்கு இறங்கி
லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து
என் நாவை குளிர பண்ணும்படி
அவனை அனுப்ப வேண்டும்.
இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான்.
அதற்கு ஆபிரகாம்
மகனே,
நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய்.
லாசருவும் அப்படியே
தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான். இருக்கிறான்.
இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான்.
நீயோ வேதனைப்படுகிறாய்.
அதுவும் அல்லாமல்
இவ்விடத்திலிருந்து உன்னிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாத படிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான்.
போதும், பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். இது ஒரு உவமை அல்ல. வேதத்திலே இயேசு கிறிஸ்து பல உவமைகளை சொல்லுகிறார். ஒரு மனுஷன் விதை விதைக்க புறப்பட்டான். சில விதை வழி அருகே விழுந்தது, சிலது கற்பாறை நிலத்தில் விழுந்தது, இப்படிலாம் சொல்லுவார். அந்த வரிசையில் இது ஒரு உவமை கிடையாது. ஏனென்றால் உவமைக்கும் சம்பவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வேதத்திலே சொன்ன எந்த உவமையிலும் யாருடைய பெயரும் வராது, எந்த ஒரு கேரக்டர் வராது. ஏதோ ஒரு சம் எக்ஸ் ஒய்ன்ற மாதிரி கொண்டு போவார். இவன் அவன் ஒரு மனுஷன், அது யாருன்னு யாருக்குமே சொல்ல மாட்டார். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது உவமைகளில் எந்த பெயரையுமே யூஸ் பண்ணாத ஆண்டவர் இந்த இடத்துல பெயரை யூஸ் பண்றதை வைத்து இதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இது உவமை அல்ல. ரெண்டு பேர் இதுல வருது. அதுலயும் ஒரு பேர் ஏற்கனவே பழைய பாட்டில் நாம் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு பெயர், ஆபிரகாம். முற்பிதாக்களின் தகப்பனாகிய ஆபிரகாம், அவரே இந்த கேரக்டர்ல உள்ள வரர், சம்பவத்தில் வரர். அதனால ஆபிரகாம தான் வச்சு இயேசு கிறிஸ்து ஓமையை சொல்ல மாட்டார். ஓமை என்றால் அதில் ஆபிரகாம்ல நுழைய முடியாது, அது ஏதோ யாரோ அப்படி சொல்லிட்டு போயிடுவார். இது உவமை அல்ல, சம்பவம். இது உண்மை சம்பவம். இந்த காரியத்தை ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படி இதை கர்த்தர் ஒரு வெளிப்பாட்டை இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார். இப்படி நடக்கிறது, இது உண்மை என்ற உண்மையை சொல்றார். இங்கே ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். இந்த சம்பவத்தில் ஐஸ்வர்யம் உள்ள பெரிய பணக்காரன். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து வந்தான். நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை, நல்ல உடை உடுத்தி வசதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தான். அவன் வீட்டுக்கு எதிரே வாசலில் லாசுரு, இங்கே ஒரு பெயர் இருக்குது, இவனுக்கும் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லாசுரு என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். இவன் ஒரு பிச்சைக்காரன். இவன் இந்த ஐஸ்வர்யவான் வீட்டிலிருந்து கொண்டு வந்து குப்பை தொட்டியில எரிகிறதான அந்த பொருட்களை எடுத்து சாப்பிட்டு தன் பசியை ஆற்றி வந்தான். இவன் ஒரு பிச்சைக்காரன், குப்பை தொட்டியில இருக்கிறதை எடுத்து சாப்பிடுகிறவன். அந்த நிலைமையில்தான் இவனுடைய காரியம். இப்படி இருக்கும் பொழுது மரணம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் மரணம் அவனை சந்தித்தே தீரும். தன் பணத்தை வைத்து அவன் ஆயுசு நாட்களை கூட்டிட முடியாது. யாருக்கும் மரணம் பொதுவானது. மரணம் வருகிறது. ஐஸ்வர்யமானுக்கும் மரணம் வருகிறது. இந்த லாசருவுக்கும் மரணம் வருகிறது. ஐஸ்வர்யமான் மரித்த பொழுது அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் அடக்கம் செய்யப்பட்டான், அடக்கம் பண்ணப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடக்கம் பண்ணப்பட்டான் என்றால் அந்த ஊரில் இருக்கிற பெரிய மனுஷங்க எல்லாம் வந்திருப்பாங்க. ஒரு ஆடம்பரமான பெரிய ஒரு அடக்காராதனை நடந்திருக்கும். ஆனால் லாசரு அவனும் மரித்தான். அவனுக்கு அடக்கம் பண்ணப்பட்டதாக கூட பைபிள்ல போடல. ஒருவேளை கவர்மெண்டே கொண்டு போய் அவனை கொண்டு போய் என்ன செய்யும், அனாத பணமாக கிடந்து அதுல ஒரு ஜனங்க கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிருப்பாங்க. ஆனால் வேறொரு காரியம் அங்கே சொல்லப்படுகிறது. தேவ தூதர்கள் வந்து இந்த லாசுருவை பரலோகத்தை கொண்டு போயிட்டாங்க. மேலே போன பிறகு அங்கேயும் பார்த்தாலும் அங்கேயும் ரெண்டு பேரும் எதிர் எதிராக தான் இருக்கிறாங்க. கீழே ரெண்டு பேர் எதிர் எதிராக தான் இருக்கிறாங்க. மேலே போனாலும் ரெண்டு பேர் எதிர் எதிராக தான் இருக்கிறாங்க. ஆனால் சூழ்நிலை தான் வித்தியாசம். கீழே இருக்கும்பொழுது இவன் வசதியா இருந்தான், அவன் வசதி இல்லாமல் இருந்தான். மேல போன பிறகு அவன் வசதி ஆயிட்டான், இவன் மோசமான நிலைமைக்குள்ள போயிட்டான். சூழ்நிலை மாறி போச்சு. அங்கே இருக்கும் பொழுது அந்த ஐஸ்வர்யமான இருக்கிற இடத்துல ஒரே அக்கினி எரிகிறது, பயங்கரமா நெருப்பு எரிகிறது. இங்கே பார்க்கும் பொழுது இந்த லாசரு ஆபிரகாமுடைய மடியிலே கம்ஃபர்டபுளா இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஐஸ்வர்யமான் தூரத்திலே ஆபிரகாமையும் அந்த லாசருவையும் பார்த்து ஆபிரகாமை பார்த்து கேட்கிறான், தகப்பனாகி ஆபிரகாமே, நான் இந்த அக்கினி ஜுவாலையில கொடிய வேதனைப்படுகிறேன். லாசருவை அனுப்பி அவன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்றான். அதற்கு ஆபிரகாம் சொல்றாரு, அப்படியெல்லாம் கிடையாதுப்பா, நீ பூமியில் இருக்கும் பொழுது உன் நன்மைகளை அனுபவிச்ச, லாஸ்ட்ல தீமை அனுபவிச்சான், ஆனா இப்ப அவன் தேற்றப்படுகிறான், நீயும் வேதனைப்படுற, அதை நினைத்துக்கொள். அதனால அது மட்டுமல்ல, இங்கிருந்து அங்க வரவோ அங்கிருந்து அங்கிருந்து இங்கே மனசு இருந்தாலும் கூட ஒருவர் இடத்தை இங்கிருந்து அங்கேயும் வர முடியாது, அங்கிருந்து இங்கேயும் வர முடியாது. ஆகினால் நீ அதை நினைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு அவனுக்கு பதில் கொடுத்து முடித்து விடுகிறான். இது உண்மையிலேயே ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம். நரகம் என்பது முற்றிலும் உண்மையான விஷயம், முற்றிலும் உண்மையான விஷயம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை உண்டு என்பதை நூற்றுக்கு நூறு ஒத்துக்கொள்ளுகிறது. எல்லா மதமும் அதை ஒத்துக்கொள்ளுகிறது. இந்து மதம் அதை ஒத்துக்கொள்ளுகிறது, முகமதிய மதம் அதை ஒத்துக்கொள்ளுகிறது, நம்ம மட்டும் சொல்ல வேண்டாம், எல்லாரும் அதை ஒத்துக்கொள்ளுகிறோம். என்ன பெயர் கொஞ்சம் மாத்தி சொல்லுவாங்க, ரொம்ப பாரம்பரிய இந்துக்கள் அவங்க வைகுண்டத்துக்கு போறோம் இல்லைன்னா நரகத்துக்கு போறோம்னு. இப்ப வைகுண்டம் தான் வைகுண்ட ஏகாதசி ஒன்று வச்சு என்ன செய்யறாங்க, ஒரு நாள் கண் விழிச்சு சொர்க்க வாசல் திறந்திருக்கும் உள்ள போயிடலாம் அப்படின்னு அவர் நம்பிக்கை இல்லையா, அப்படி ஒரு நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு டபுள் ரெண்டு டபுள் ஷோ போய் சினிமா பார்த்துட்டு வந்துருவாங்க, ரைட் ஷோ போய் ரெண்டு படம் பார்த்துட்டு ஜாலியா வந்துருவாங்க, பார்த்துட்டு சினி பரலோகம் போயிடலான் இருப்பாங்க. இது ஒரு கூட்டம். இன்னொன்னு முகமதியர்கள், அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அவங்க தன் வாழ்நாளிலே ஒரு விசையாகிலும் மெக்கா மதினாவுக்கு புனித யாத்திரை போகணும், தினமும் அஞ்சு வேலை தொழுது கொள்ளணும், இப்படிலாம் நியமங்களை வைத்துக் கொண்டு இருக்கிறாங்க. அங்க போய் சாத்தான கள்ளத்துக்கு அடிச்சுட்டு வந்துருவாங்க, அப்படி அடிச்சுக்கிட்டு கடைசியில அவங்க சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக அவங்க அப்படி ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லா மதமும் ஒத்துக்கொள்ளுகிற உண்மை இது, புரியுதா? எல்லா மதமும் ஒத்துக்கொள்ளுகிற உண்மை. அமெரிக்க தேசத்தில் கென்னத் ஹாகின் அப்படின்னு ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அவர் சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பதான் அவர் கிட்டத்தட்ட ஒரு 95 வயதில் அவர் கர்த்தருடைய ராஜ்யம் போனார். நல்ல ஒரு தேவ மனுஷன். அவர் 18 வயதாக இருக்கும் பொழுது இருதய நோயினால் பாதிக்கப்பட்டார். இருதய நோயினால் பாதிக்கப்பட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க, இனி அடுத்த பிறந்த நாளை நீ பார்க்க மாட்டே என்று நாள் குறிச்சிட்டாங்க. உனக்கு 19வது வயசு, நீ பார்க்க மாட்டேன் என்று சொல்லிட்டான். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது அவர் அந்த நிலைமையில மிகுந்த வேதனையோடு மரணத்தை எதிர்நோக்கி அவருடைய வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு. அந்த 18 வயசுல அவருடைய பாட்டி, ரொம்ப பக்தியான பாட்டி, அந்த படுக்கையிலே கூட இருந்து அவரை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நல்ல கர்த்தரை தேடுகிற ஒரு பெண் அவங்க. ஒரு நாள் இவருடைய சரீரம் மிக வேதனை அடைந்து மரணத்திற்கு நேராய் போய் அவருடைய ஜீவன் சரீரத்தை விட்டு வெளியில வந்துச்சு, ஆத்மா வெளியில வந்துச்சு. அவருடைய லைஃப் ஸ்டோரி, ஆத்மா வெளியில வந்துச்சு. வெளியில வந்தவுடன் வேகமாக டிராவல் பண்ண ஆரம்பிச்சது, ஒரு இருளை நோக்கி வேகமா டிராவல் பண்ணுச்சு. அதுவே இருளை நோக்கி டிராவல் பண்ணி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்தோடனே ரெண்டு பாதைகள் பிரிகிறத பார்த்தா, ஒரு பாதையிலே பிரகாசமாய் தெரிகிற தூரத்தில், ஒரு பாதையை பார்த்தால் இன்னும் காரிருள் அதிகமா இருக்குது. அந்த பிரகாசத்தை பார்த்த உடனே இவருக்கு அதுக்கு போறதுக்கு பயமா இருக்குது, அவ்வளவு வெளிச்சமா இருக்குது. இந்த காரிருளில் பார்த்தோன்னு என்ன படம் தெரியாம நிற்கும் பொழுது ரெண்டு உருவங்கள், பெரிய கருத்த உருவங்கள் வந்து அவரை அப்படியே பிடித்துக் கொண்டு வலுக்கட்டாயமாக அவரை இழுத்துக் கொண்டு போகிறது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்த உடனே ஜனங்கள் கதறி 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 அழுகிறது போல சத்தம் அவருக்கு கேட்கிறது. அக்கினி ஜுவாலை எரிகிறதை உணர்கிறார். ஜனங்கள் கதறி அழுகிறது போல இருக்கிறது. அப்பொழுது உடனே அந்த ரெண்டு உருவங்கள் அவரை பிடித்து உன்னை தூக்கி உள்ள போட போறோன்றாங்க. அந்த ஆத்மாவை அப்படி தூக்கி உள்ள போட நினைக்கும் பொழுது இவர் ஐயோ இயேசுவே அப்படிங்கிறார், என்னை காப்பாத்துங்கிறார். ஏன்னா உங்க பாட்டி அவங்க சொல்லி கொடுத்துருக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல. அப்படிப்பட்ட நிலைமை, ஐயோ இயேசுவே சொன்ன உடனே அந்த ஆவிகள் அவரை விட்டுச்சு. இப்ப நீ இயேசுவை கூப்பிட்ட, பூமியில உனக்காக ஜெபிக்கிறாங்க, அதனால இந்த நிமிஷம் உன்னை விட்டுறேன், ஆனா நீ எப்படிதான் இங்க வந்தாகணும் என்று சொல்லி அவரை விட்டது. வேகமாக அந்த ஆவி திரும்பவும் வந்து சரீரத்துக்குள் புகுந்து கொண்டது. புகுந்து கொண்ட உடனே பார்க்கிறார், அந்த நேரத்தில் அவருடைய பாட்டி அவருக்காக ஜெபிச்சிருக்கிறாங்க, இயேசுவின் நாமத்தில் கென்னத் நீ உயிரோடு வா என்று போராடி ஜெபிச்சிருக்கிறாங்க. அவர் ஜெபிக்கும் பொழுது அவங்க உயிருக்காக போராடி ஜெபிக்கும் போது உயிர் திரும்பி வந்துருச்சாங்க. அந்த அம்மா, அந்த பாட்டியுடைய ஜெபம் அவருடைய உயிரை மீட்டுக் கொண்டு வருகிறது. திருப்பியும் கொஞ்ச நேரம் ஆகுது, மறுபடியும் அவருடைய உயிர் சரீரத்தை விட்டு பிரிகிறது. பிரிய ஆரம்பிச்சோட இங்கே பூமியில அந்த பாட்டி போராடுறாங்க, என் பேரனுடைய உயிரை நான் விடமாட்டேன், கென்னத்தை நான் விடமாட்டேன், உன்னை நரகத்துக்கு நான் விடமாட்டேன், இயேசுவி நாமத்தில் எழுதுற நீங்க போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த ஆவி நேராய் அந்த காரியங்களுக்கு நேராய் போகிறது. நான் எப்பவுமே சொல்லுவேன், கர்த்தர் யாரையும் பரலோகத்துக்குள் இழுக்கவும் மாட்டார், நரகத்துக்குள் தள்ளவும் மாட்டார். அந்தந்த ஆவிகள் இந்த உலகத்தில் நம்ம யாரோடு நம்முடைய ஆத்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த இடத்திற்கு தானாய் அது போக ஆரம்பிச்சிடும். கர்த்தர் இழுக்கவே மாட்டார், தானா அங்கே போயிடும், அது செலக்ட் பண்ணிக்கும். அப்ப இந்த ஆத்மா நேர அங்கே நரகத்தை நோக்கி போகிறது. மறுபடியும் அந்த உருவங்கள் அவர் இழுத்துக் கொண்டு போகிறது. இங்க பாட்டி போராடி ஜெபிக்கிறாங்க, ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஜெபத்தின் வல்லமை மீண்டும் அந்த ஆவிகளால் ஒன்று செய்ய முடியல, விட்டுருச்சு. மறுபடியும் இங்கே என் ஆத்மா வந்து சரீரத்துக்குள் புகுந்து கொள்ளுகிறது. புகுந்து அவர் கண் விழிச்ச உடனே பயந்து போனார், நரகத்தை பார்த்துட்டார், அந்த சூழ்நிலைகளை பார்த்து பயந்து கதறி கதறி கதறி, ஐயோ நரகம், நரகத்துக்கு பிசாசுகள் என்னை துரத்துகிறதே எனக்கு அத்தினார். உடனே அந்த பாட்டி சொன்னாங்க, இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடு என்று ஒப்பு கொடுத்து வச்சாங்க. இயேசுவே என் பாவத்தை எனக்கு மன்னியும், ரத்தத்தினால் என்னை கழுவும். அதோடு அந்த பிசாசு ஆதிக்கம் முறிக்கப்பட்டது. அந்த நிமிஷத்தில் அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அதன் பிறகு 95 வயசு வரைக்கும் அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சார். எதுக்காக சொல்லுகிறேன் என்று கேட்டால், நரகம் என்பது ரியல். இப்ப நான் சம்பவங்கள் அதை சொல்ல போனா நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கர்த்தராகி ஆண்டவர் இந்த உலகத்திலேயே யாருக்காக அந்த ஆத்துமாக்கள் வாழ்கிறதோ அந்த இடத்திற்கு வருகிறதற்கு கர்த்தர் அவைகளை முன்குறித்து வைத்திருக்கிறார். அப்ப இந்த உலகத்துல பார்க்கும்போது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை ஒரு தற்காலிகமான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை என்பது மரணத்திற்கு பிறகுதான் ஒரு மனுஷனுக்கு ஆரம்பிக்கிறது. அதுக்கு போகிறதற்கு, அந்த உண்மையான வாழ்க்கைக்குள் போகிறதற்கு நம்ம ஆயத்தமாகிற இடம்தான் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை. புரியுதுங்களா? இது ஜஸ்ட் எங்க போறோன்றதுக்கு நம்ம ரெடி ஆகிற இடம் தான் இந்த பூமி. இது உண்மையான வாழ்க்கை கிடையாது. உண்மையான இடத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிற ஒரு இடம் தான் இது. இது ஒண்ணு உண்மையான வாழ்க்கை கிடையாது. இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை ஒரு மாயையான வாழ்க்கை, நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. புரியுதா? இது நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. நிறைய பேருக்கு தெரியறது இல்ல, இதுதான் நிரந்தரம் நினைச்சாங்க. இது நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. நிரந்தரமான இடத்திற்கு போகிறதற்கு ஆயத்தமாகிற இடம் தான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை. இது தற்காலிகமானது. சரி, இப்ப நம்ம இந்த சம்பவத்துக்குள்ள வருவோம். இந்த சம்பவத்தில பார்க்கும் பொழுது இந்த ஐஸ்வர்யவான் பெரிய பணக்காரன், ஏகப்பட்ட சொத்து இருக்கிறது, நல்ல காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டிருக்கிறான், நல்ல மங்களால வாசம் பண்ணுகிறான், விதவிதமான உணவுகளை சாப்பிடுகிறான், அளவுக்கு மிஞ்சின உணவு அவன்கிட்ட இருக்கிறது, ஒவ்வொரு நாளிலும் அதை குப்பை தொட்டியில வேஸ்ட் பண்றான், அந்த அளவுக்கு அவன்கிட்ட அளவுக்கு மிஞ்சின ஆசீர்வாதம் அவனுக்கு இருக்குது. இவன் இந்த இவ்வளவு ஆசீர்வாதம் இருந்ததுனால இவன் நரகத்துக்கு போனான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும் நரகத்துக்கு போவாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எத்தனையும் ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்துக்குரியவர்களாய் மாறி இருக்கிறாங்க. சகேயு அவன் ஒரு ஐஸ்வர்யவான் என்று வேதம் சொல்லுது இல்லையா? அவன் ஒரு ஐஸ்வர்யவான். ஆனால் சகேயுடைய வாழ்க்கை இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார். சகேயு பணக்காரன், ஆனா பரலோகத்துக்குரியவன் அவன். இப்படி எத்தனையோ பணக்காரர்கள் பரலோகத்துக்கு போறாங்க, ஆனால் பணக்காரன் எல்லாம் நரகத்துக்கு போவான் என்று வேதம் சொல்லவில்லை. இவனுக்கு ஏராளமான ஐஸ்வர்யம் இருந்தது, நல்ல டிரெஸ் போட்டான், நல்ல சாப்பிட்டான், நல்ல பங்களால இருந்தான், வசதியான வாழ்க்கை வாழ்ந்தான். அவனுக்கு எதிரே ரோட்டிலே குப்பை தொட்டியின் அருகே ஒருத்தன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறான், இவன் லாசரு. ஏன் இவன் பெயர் இங்க எழுதியிருக்குன்னா, இவன் பெயர் இங்க ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது. அதனாலதான் கர்த்தர் இவன் பெயர் இங்க கொடுத்துட்டாரு. ஐஸ்வர்யவானுடைய பெயர் இங்க ஜீவ புஸ்தகத்தில் இல்ல, அதனாலதான் பைபிளையும் இல்ல. புரியுதுல? ஜீவ புஸ்தகத்துல பைபிளுக்கு வந்திருக்கும், ஜீவ புஸ்தகத்துல அவன் பேர் இல்ல. அதனாலதான் இவன் ஐஸ்வர்யவானுக்கு இவனை பத்தி சொன்னாலும் அவன் பெயர் என்னன்னு சொல்லப்படவே இல்லை. இப்படி இருக்கும் பொழுது இவன் பெரிய ஐஸ்வர்யமானா இருந்தான். இவனுக்கு அளவுக்கு மிஞ்சின் ஐஸ்வர்யம் இருந்தது. அதனால ஒவ்வொரு நாளிலும் தேவைக்கு அதிகமாய் சமைச்சாங்க. வீட்டுல கொஞ்சம் சாப்பிடுறது, கொஞ்சம் தூக்கி கொண்டு போய் குப்பை தொட்டில மீறி தூக்கி அடிக்கிறது. அதனாலதான் அந்த வீட்டு வாசலிலே இந்த லாஸ்ட் இவன் வீட்டு குப்பை தொட்டியை செலக்ட் பண்ணிட்டான். ஏன்னா இவன் வீட்டு குப்பை தொட்டி நம்பினாக்க கண்டிப்பா மூணு வேளையும் ஏதாவது வந்து விழும். அவ்வளவு தூரம் இவன் அளவுக்கு மிஞ்சின பணக்காரன். ஆகினாலே இவனுடைய வீட்டு குப்பை தொட்டி நம்பி இருந்தா பட்டினி கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தெரிந்த அந்த லாஸ்ரு அவன் வீட்டு குப்பை தொட்டி அருகே இருக்கிறான். இவன் ஒரு பிச்சைக்காரன். இவன் குப்பை தொட்டியில விழுகிறதான பொருட்களை எடுத்து சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இது இவனுடைய ஸ்டேட்டஸ். இவனை குறித்து இன்னொரு குறிப்பு இருக்கிறது. இந்த லாஸ்ருவை குறித்து நாய்கள் வந்து இவன் பருக்களை நச்சிட்டு போட்டிருக்கும். இவனுக்கு குப்பை தொட்டியில் விழுந்து அங்க கிடக்கிறத எடுத்து சாப்பிடுகிறதுனால உடம்பெல்லாம் பருக்கள் புண்கள் வந்திருக்குது. அவனுக்கு ட்ரீட் பண்றதுக்கு யாரும் இல்லை, அவனுக்கு கவனிக்கிறதுக்கு மருந்து வாங்குறதுக்கு அவனுக்கு வசதி இல்லை, அவன் உடலெல்லாம் புண்கள் இருக்கிறது. ஏன்னா அந்த தெருவில் விழுந்து கீழே கிடக்கிறத எடுத்து சாப்பிட்டு அவன் உடம்பெல்லாம் புண்கள், அந்த பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்கி எழுந்து அவன் உடம்பெல்லாம் புண்கள் இருக்கிறது. இதெல்லாம் ஏன் பைபிள் போட்டு அதுக்குள்ள ரீசன் இருக்குது. அவன் உடம்பெல்லாம் பருக்கள் இருக்குது, நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டான். நாய் வந்து நறுக்கிச்சு, நாய் நக்குறது கூடவா பைபிள்ல போடணும், போட்டிருக்குது இல்ல. ஒவ்வொன்றிலையும் ரீசன் இருக்குது. பைபிள்ல சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியத்துல ஒரு ரீசன் இருக்கு. நாய் யார நக்கும், யார நக்கும், சான்சி நாய் யார நக்கும், தன்னுடைய எஜமானை நக்கும் இல்ல. நான் யார நக்கும், தன் எஜமானை நக்கும். யார் எஜமான அவருக்கு, நாய்க்கு யார் எஜமான், யார் அதுக்கு வேலை வேலைக்கு உணவு கொடுக்கிறாங்களோ அவங்க என்ன செய்யும் அதுக்கு எஜமான். அப்ப அந்த உணவு கொடுக்கிறவனை அதை எஜமானா ஏற்றுக்கொள்ளுகிறது. அந்த எஜமான் வெளியில் அப்படி போயிட்டு வந்தா என்ன செய்யும், சந்தோஷமா ஏறி குதிச்சவங்களை என்ன செய்யும், நக்கும், தன்னுடைய சந்தோஷத்தை காட்டும். அப்போ அந்த தெருவில் இருக்கிற நாய்களுக்கு எல்லாம் யார் எஜமான்னு கேட்டீங்கன்னா, இந்த லாஸ்ட் தான் எஜமான். இருந்து என்ன தெரியுது கேட்டீங்கன்னா, அந்த குப்பை தொட்டியில கொண்டு வந்து சாப்பாட்டை வீசி அடிக்கிறாங்க. இந்த லாசுல வந்த உடனே நாய்களும் ஓடி வந்திருக்க சாப்பாடு எடுக்கிறதுக்கு, எல்லாத்தையும் கண்ணத்துக்கு அடிச்சு விரட்டி அடிச்சுட்டு இவன் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுதான் வச்சுங்க. அத்தனை நாய் இவனை ஒரு நாள் பார்க்கும், ஒரு நாள் பார்த்துருவோம், எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு நாள் பிடிச்சி ஒரு வழி ஆகிட்டு இருக்கும். ஆனா இந்த லாஸ்டர் அப்படி எல்லாம் பண்ணல, அந்த நாய்களை விரட்டி அடிச்சுட்டு சாப்பிடல. எல்லாம் விழுந்த உடனே எல்லா நாய்களையும் வர வச்சு இவனும் சாப்பிடுகிறான், நாய்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கறான், அவனுக்கு கிடைச்சிட நாய்களுக்கும் கொடுத்துட்டு அவனும் சாப்பிடலாம். இவனுடைய நிலைமை பாருங்க, அந்த தெரு நாய்கள் எதை சாப்பிடுகிறதோ அதைத்தான் சாப்பிடுகிறான். அந்த தெரு நாய்களுக்கு என்ன கிடைக்கிறது அதுதான் இவனுக்கு, எது சாப்பிடுதோ எங்கே சாப்பிடுகிறதோ அங்கதான் இவனு உட்கார்ந்து சாப்பிடுறான். அந்த தெரு நாய்களோடு இவனுடைய நிலைமை இருக்குது, இதுதான் இவனுடைய நிலைமை. அந்த தெரு நாய்களோடு இவனுடைய வாழ்க்கை, அந்த தெரு நாய்களுக்கு இவன் சாப்பாடு கொடுத்துட்டு இவனை வாழ்றான். அந்த நாய்கள் எல்லாம் இவனை தன்னுடைய எஜமானா ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதனால அந்த நாய்கள் என்ன செய்து இவனை வந்து நக்கி கொடுத்துச்சான். இதுல ஒரு வித்தியாசம் பாருங்க, ஐஸ்வர்யவான் அவனுக்கு ஏகப்பட்டது இருக்குது. குப்பத்தட்டியில போடுறதுக்கு பதிலாக கொண்டு வந்து இந்த லாஸ்டர் கையில கொடுத்துருக்கலாம், இந்தப்பா இதை மிச்சமாயிருந்து சாப்பிடு அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ஆனா அவங்க அப்படி கொடுக்கல, தூக்கி குப்பத்தொட்டியில் வீசிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவன் அதை எடுத்து தானும் சாப்பிடுவான், அந்த தெரு நாய்களுக்கும் அன்போடு பகிர்ந்து கொடுப்பான். இதுதான் வித்தியாசம். இப்படி வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இவனுடைய வாழ்க்கை ஒரு ராஜபோகமான வாழ்க்கை, இவனுடைய வாழ்க்கை ஒரு தெரு நாய்களுக்கு சமானமான வாழ்க்கை. வாழ்க்கை ரெண்டு பேருக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம். கடைசியில் மரணம் என்பது எல்லாருக்கும் ஒண்ணுதான். வாழ்க்கை தரம் தான் வித்தியாசமே தவிர மரணம் என்பது ஒண்ணு. ரெண்டு பேர்த்துக்கு மரணம் வந்துச்சு. இவன் மரணம் அடைந்த உடனே ஐஸ்வர்யவானை ஆடம்பரமான அடக்க ஆராதனை பண்ணிட்டாங்க. லாசருவை அடக்கம் பண்றதுக்கு கூட ஆள் இருந்ததாக தெரியல. ஆனால் தேவ தூதர்கள் வந்து அவனை ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இது ரொம்ப அருமையான உண்மை சம்பவம். சாது சுந்தர் சிங் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் ஒரு சம்பவம் ஒன்று எழுதுறார். அந்த தேவ மனுஷன் ஒரு நாள் கர்த்தரிடத்தில் கேட்டார், ஆண்டவரே ஒரு ஆத்மா எப்படி பரலோகத்திற்கு வருகிறது எனக்கு கொஞ்சம் காட்டுங்க ஆண்டவரே, நான் அதை பார்க்க நான் ஆசையா இருக்கிறப்பா, நான் எப்படி பரலோகத்துக்கு வருவேன், அதே போல எப்படி ஒரு ஆத்மா பரலோகத்துக்கு வருது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க காட்டுங்க. அப்ப கர்த்தர் ஒரு நாள் இவரை ஆவிக்குள்ளாக்கி இவரை பரலோகத்திற்கு எடுத்தார். இவரை ஆவிக்குள்ளான நிலைமையிலே இவர் சரீரங்களுக்கு ஆவிக்குள்ளாக்கப்பட்டு கர்த்தர் அவருக்கு ஒரு காட்சியை காண்பிக்கிறார் தரிசனத்தில். அங்கே பார்க்கும் பொழுது பிரான்ஸ் தேசத்தை கர்த்தர் காமிக்கிறார். அதுல ஒரு குறிப்பிட்ட விலாசத்தை காண்பி சொல்லி ரெண்டு தூதர்களை இயேசு கிறிஸ்து அனுப்புகிறார். அந்த குறிப்பிட்ட வீட்டிலே மேகி என்று சொல்லுகிற ஒரு வாலிப பெண் இருக்கிறாள். அவள் இன்னைக்கு என்னுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும், ஆகினாலே அவளை போய் அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அப்ப இவர் பார்த்துட்டே இருக்கிறார். நேர அந்த தேவ தூதர்கள் அந்த வீட்டுக்குள்ள, அந்த பிரான்ஸ் தேசத்துல அந்த குறிப்பிட்ட வீட்டுக்குள்ள போய் இறங்குறாங்க. அந்த தேவ தூதர்கள் அந்த வீட்டுக்குள்ள போய் இறங்குறது யாருக்கும் தெரியல. ஆனால் அந்த இடத்துல அந்த வீட்டுக்குள் நடக்கிற காட்சி மட்டும் காட்டப்படுகிறது. அந்த பிள்ளை, அந்த பெண் மரணப்படுகையிலே கடைசி நிலைமையில இருக்கிறாள். அவருடைய பெற்றோர் உறவினர்கள் எல்லாம் சுத்தி இருந்து இவ்வளவு மோசமா நிலைமையில் இருக்கிறாளேன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க, அழுதுட்டு சோகமாக நிற்கிறாங்க. அப்பொழுது திடீரென்று அந்த தேவ தூதர்களில் ஒருவன் அவளுடைய கண்களை தொடுகிறான். தொட்ட உடனே அவளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. இது உண்மை. எந்த ஒரு மனுஷனுக்கும் சொல்லுகிறேன், மரணத்திற்கு முன்பதாக ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். நானே என்னுடைய வாழ்க்கை எத்தனையோ எனக்கு சுத்தி இருக்க நிறைய பேருடைய வாழ்க்கையில் அதை நான் பார்த்திருக்கிறேன். மரணத்திற்கு முன்பதாக தேவ பிள்ளைகளுக்கும் சரி, நரகத்திற்கு போகிறவர்களுக்கும் சரி, ரெண்டு பேருக்குமே ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். பரலோகத்திற்கு போகிறவர்கள் மரணத்திற்கு முன்பதாகவே தேவ தூதர்கள் வந்தார்கள் என்று சொல்லி அதை குறித்து சொல்லிவிட்டு மரித்ததை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நரகத்திற்கு போகிற கர்த்தரை அறியாதவர்கள் தவிக்கிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எங்க வீட்டுக்கு எதிரில் ஒரு வீட்டில் நான் சின்ன வயதில் இருக்கும் பொழுது என்னுடைய நண்பருடைய தகப்பன் அவர் வந்து மரணமடைஞ்சார். கர்த்தரை அறியாத குடும்பம். அவர் மரணம் அடைகிறதற்கு ரெண்டு நாளைக்கு முன்னாலேயே அந்த வீட்டில் இருக்கிறவங்கிட்ட அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார், ஐயோ கருப்பு கருப்பா ஏதோ வருது, ஐயோ யார் யாரோ வராங்க, என்னை பிடிக்கிறதுக்கு வராங்க, என்னை கருப்பு கருப்பா உருவங்கள் வருது, என்னை பிடிச்சிட்டு போக வருது, ஆகினாலே அதனால துரத்தி அடிங்க துரத்தி அடிங்க துரத்தி அடிங்க என்று சொல்லி அந்த சூழ்நிலையில தன்னை குடும்பத்தில் இருக்கிறவர்களிடத்துல அவன் சொல்ல ஆரம்பித்தார். யாரோ என்ன பிடிச்சிட்டு போறதுக்கு வராங்க, யாரோ என்ன பிடிச்சிட்டு போக வராங்க, விரட்டுங்க விரட்டுங்க சொல்லிட்டே இருந்தார். ரெண்டு நாள் பயந்து பயந்து அலறினர். என்ன பிடிக்கிறதுக்கு யாரோ வராங்க, அவளை துரத்தி விடுங்க துரத்தி விடுங்க, என்ன பிடிக்கிறதுக்கு வராங்க என்று சொல்லி பயந்து பயந்து ரெண்டு நாட்கள் சில கருத்த உருவங்கள் அவரை துரத்துகிறதை அவர் பார்த்தார். ஆனா வீட்டுல இருக்கிற யாருக்கும் தெரியல, அவருக்கு தெரிஞ்சது. அப்படி பயந்து பயந்து அடுத்த இரண்டாவது நாள் அவருக்கு உயிர் போயிடுச்சு. இது உண்மை, இது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இப்படி நடக்கிறது. நரகத்துக்கு போகிறவர்களுக்கும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது, பரலோகத்துக்கு போகிறவர்களுக்கும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. அப்ப பார்க்கும் பொழுது அந்த மேகியுடைய கண்களை தொட்ட உடனே அவளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவ பார்க்கிறா தேவ தூதர்கள் தனக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறது அவளுக்கு மட்டும் தெரியல, வேற யாருக்கும் தெரியல. உடனே அவர் சொல்றா தன் பெற்றோரிடத்துல, அம்மா அப்பா நான் பரலோகம் போக போறேன், யார் எனக்காக அழாதீங்க, தேவ தூதர்கள் வந்திருக்கிறாங்க என்ன கூட்டிட்டு போறதுக்கு அப்படிங்கிறா. அப்பொழுது அவங்களுக்கு ஒன்னும் புரியல. அதை சொன்ன உடனே அவ சாக போறான்றது அவங்களுக்கு தெரியுது. அழுகிறாங்க, இன்னும் அழுகிறாங்க. சொல்ல இன்னமா அழாதீங்க, நான் பரலோகத்துக்கு தான் போக போறேன், தேவ தூதர்கள் வந்திருக்கிறாங்க என்ன கூட்டிட்டு போறதுக்கு அழாதீங்க அழாதீங்க. ஆனால் இவர் சொல்றது அவங்களால புரிய முடியல. இவளுக்குள் அந்த பரலோகத்தின் முன்ருசி வர ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்த உடனே அந்த தேவ சமூகம் அந்த இடத்துல சூழ்ந்து கொள்ள ஆரம்பிச்சது. சந்தோஷத்தை அவள் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டா, பரலோக சந்தோஷத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டா. ஆனா அவங்களுக்கு அது வேதனையாகவே இருக்கிறது, புரிய முடியல. அடுத்த சில நிமிடங்களில் அவள் திடீர்னு கண்களை மூடிக்கொள்ள அவள் ஆத்மா வெளியே வருது. இப்பொழுது ஒரு உருவமாகவே அவள் வந்து அவள் சரீரத்துக்கு வெளியே வந்து நிற்கிறார். இதையும் கர்த்தர் காட்டுறாரு. அந்த உருவம் சரீரத்துக்கு வெளியே வந்து அவளே வெளியே வந்து நிற்கிறார், தன் சரீரத்தை அவளே பார்க்கிறார். அப்பொழுது பெற்றோர் இவன் வந்து வெளியில வந்து நிற்கிறது அவங்களுக்கு தெரியல. சரீரத்தின் விழுந்து அழுகிறாங்க, எல்லாம் விழுந்து, ஐயோ இறந்துட்டாலே அவளுக்கு மேல விழுந்து அழுகிறாங்க. ஆனா அவளோ தனியே வந்து வெளியே நின்று வெளியே வந்து நின்று இப்ப அவளால தன் பெற்றோரோட பேச முடியல. அம்மா அழாதீங்கன்னு சொல்ல முடியல, ஏன்னா இப்ப அவ வந்து பாடியில இல்ல, பாடி விட்டு வெளியில வந்தாச்சு, பேச முடியல, கம்யூனிகேட் பண்ண முடியல. அவ பாக்குறா அந்த அடுத்த நிமிஷங்களிலே தேவ தூதர்கள் அவளை அப்படியே அழைத்து கொண்டு போய் விடுகிறான். அந்த தேவ தூதர்கள் அழைத்துக் கொண்டு வரும்பொழுது கர்த்தர் எழுதி நின்று அவளை வரவேற்கிறார். வரவேற்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், மகளே உனக்காக மகிமையான ராஜ்யத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவள் தலையில ஒரு கிரீடத்தை சூட்டுகிறார்கள். அந்த கிரீடத்திலே முத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே நான் என்னப்பா ஊழியம் செஞ்சேன், நான் சின்ன வயசுல என்ன ஊழியம் செஞ்சேன். அவர் கர்த்தர் சொல்றார், நீ ஒரு சிலருக்காக ஜெபிச்சம்மா, சிலர் ரட்சிக்கப்படணும் நீ ஜெபிச்ச, அந்த நபர்களை உனக்கு தெரியாது, நீ ஜெபிச்ச, நீ நேர போய் சொல்லல, ஜெபிச்ச, அந்த ஜெபத்தை கேட்டு நான் அவங்களெல்லாம் ரட்சித்திருக்கிறேன், அதனால் அவைகள் எல்லாம் உனக்கு மகிமையாய் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் அவளை பரலோகத்திற்குள் ஏற்றுக்கொள்ளுகிறார். பரலோகத்திற்குள் கர்த்தர் ஆத்துமாக்களை கனப்படுத்தி அழைக்கிறார். ஸ்தேவான் மரிக்கும் பொழுது வானம் திறந்திருக்கிறதையும் அங்கே பிதாவாகிய தேவனும் தேவனுடைய மகிமையும் இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய வலது பாரசத்தில் எழுந்து நின்று அவனை வரவேற்கிறதை ஸ்தேவான் பார்த்து சொல்லுகிறார். பைபிள் அதுக்கு ப்ரூஃப் இருக்கு. வானம் திறந்திருக்கிறதையும் அங்கே இயேசு கிறிஸ்து எழுந்து நின்றவனை வரவேற்கிறார். இப்படித்தான் ஆத்துமாக்கள் பரலோகத்திற்கும் போகிறது, நரகத்திற்கும் போகிறது. இந்த லாஸ்டர் மறித்த பொழுது இவனுடைய ஆத்மாவுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கப்பட்டது. இவன் பிச்சைக்காரன் தான், ஆனால் இவன் பரலோகத்துக்குரியவன். பரலோகத்தில் கர்த்தர் அவரை ஏற்றுக்கொண்டார். அங்கே போய் சேர்ந்தவுடன் அங்கேயும் பார்த்தால் எதிரெதிர இருக்கிறான். பரலோகத்துக்குரியவன் அந்த பரதீசத்தில் அவன் போய் நிக்க வைக்கப்படுகிறான். அது உங்களுக்கு நான் இன்னும் விளக்கமா சொல்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே பரலோகத்துக்குரியவர்கள் அங்கே சேர்க்கப்படுகிறார்கள். அப்ப அந்த இடத்துல போன அங்கேயும் பார்த்தால் எதிர்க்கெதிர் இருக்கிறான். எதிர்க்கெதிர் இருக்க முடியாத சூழ்நிலையிலே அங்கே ஐஸ்வர்யவான் மிகப்பெரிய வேதனையில் இருக்கிறான். இப்ப இந்த சூழ்நிலை நான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, சில இந்த பரலோக நரகத்தை குறித்து நீங்க நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. அதனால வந்து இதை நீங்க கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. சில விஷயங்களை இது கொஞ்சம் அப்பாற்பட்டு நான் சொல்றேன். இன்றைக்கு பரலோகம் என்பது பரிபூரணமாய் இன்னும் ஆயத்தமாக்கப்படவில்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும், இது போட்டு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா வேதத்திலே நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரத்துக்கு பிறகுதான் நீங்கள் பரலோகத்தை குறித்து அங்க பார்க்க முடியும். அது மனவாளனுக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்ட மனவாட்டி போல இறங்கி வந்தது இருக்குது. ஆனால் அதுக்கு முன்பதாக பரதீசு என்கிற இடத்திலே பரலோகத்துக்குரிய ஆத்துமாக்கள் அங்கு இழைப்பாறுபடி கொண்டு போகப்பட்டார்கள். அதனால்தான் இயேசு கிறிஸ்து அந்த கள்ளன், ஒரு கள்ளனை பார்த்து, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய்னு சொன்னார். பரலோகம் கிடையாது, பரதேசம் சொன்னார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு முன்பதாக, அதாவது இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு முன்பதாக நடந்த சம்பவம், அதைத்தான் அவர் சொல்றாரு. சிலுவை மரணத்திற்கு முன்பதாக பாதாளம் என்ற ஒரே இடம், அதுல நீங்க கொஞ்சம் தெளிவா இருக்கணும். பாதாளம் என்கிற ஒரே இடம், அந்த பாதாளத்திலே பார்க்கும் பொழுது அது பிசாசின் ஆதிக்கத்திற்குள் பாதாளம் இருந்தது. அந்த பாதாளத்திலே ஒரு பிரிவு நரகத்துக்கு போகிறவர்களுக்கு என்று நியமிக்கப்பட்டதாக இருந்தது. இன்னொரு பிரிவு பரதீஸ் என்று சொல்லி அது பரலோகத்திற்கு போகிறவர்களுக்கு என்று பிரிக்கப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு பிறகு அது வெவ்வேறாக பிரிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு முன்பதாக ஒரே இடத்தில் எதிரெதிராக இருந்தது. அதனால இந்த இடத்துல அப்படி சொல்றார். ஆனா இன்னைக்கு நிலைமை வேற. ஆனா இது சொல்லும் பொழுது அப்படி இருந்த சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இப்ப இங்கேயும் பார்க்கும் பொழுது ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இவன் பாதாளத்துக்குரியவர் என்று, பாதாளம் என்ற ஒரே இடத்துல நரகத்துக்கு போகக்கூடிய கூட்டம் இங்கே ஐஸ்வர்யவான் இருக்கிற இடத்துல அங்க இருக்கிறான். பரலோகத்திற்கு போகக்கூடிய இடத்துல பார்க்கும் பொழுது இங்கே பரதீசில இவன் இருந்து கொண்டிருக்கிறான். லாஸ்டர் இருந்து கொண்டிருக்கிறான், எதிரே எதிரே இருந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஐஸ்வர்யவான் இருக்கிற இடத்துல கொடிய வேதனை, தாங்க முடியாத வேதனை, அங்கே அக்கினி ஜுவாலை பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனா அந்த அக்னி ஜுவாலையில மரணம் வர மாட்டேங்குது, அதான் கொடுமை. சரீரத்துலதான் ஒரு மனுஷனுக்கு மரணம் வருகிறது, எரிந்து அழிந்து போயிடறாங்க. ஆனால் ஆத்மாவை யாரும் கொழித்து எரிக்க முடியாது, ஆத்மாவை புதைக்கவும் முடியாது, ஆத்மாவை எரிக்கவும் முடியாது. சரீரத்தை தான் அழிக்க முடியும், ஆத்மாவை அழிக்க முடியாது. சரீரம் இந்த உலகத்திலேயே மண்ணிலே அவனுக்கு புதைக்கப்பட்டு விட்டது, அவன் அடக்கம் பண்ணையாச்சு, சரீரம் போயிடுச்சு. இப்ப ஆத்மாவில்தான் ரெண்டு பேரும் மேல இருக்கிறாங்க. அப்ப அந்த ஆத்மாவிலே ரெண்டு பேரும் மேல இருக்கும் பொழுது அந்த ஆத்மாவிலே அந்த அக்னி ஜுவாலையின் வேதனையை அவனால் அனுபவிக்க முடிகிறது. நம்ம நினைக்கிறோம் சரீரத்துலதான் நமக்கு வந்து வேதனை அனுபவிக்க முடியும், கிடையாது. சரீரம் அழிந்தாலும் ஆத்மாவிலேயும் வேதனைகளை ஒரு மனுஷனால் முழுவதுமாக அனுபவிக்க முடியும், கொடுமையான வேதனை அனுபவிக்க முடியும். இதை விட கொடுமை அதுதான். சரீரத்தின் வேதனை ஆகியும் கொஞ்ச நேரத்தில் முடிவடைஞ்சிடும், ஆனால் ஆத்மாவின் வேதனை முடிவடையாது. சரீரத்தின் வேதனை நீங்க பாத்தீங்களானால், ஒருத்தர் தற்கொலை பண்ணி சாகுறாங்க, தீ குடித்து தற்கொலை செய்யறாங்க, ஏதோ ஒரு சில நிமிஷங்கள் நெருப்பு பற்றி எரிகிறது, முடிஞ்சு போச்சு. ஆனால் ஆத்மாவிலே பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல எரிஞ்சு முடியாது, எரிஞ்சுகிட்டே இருந்தாலும் அழியாது, கொடிய வேதனை. அந்த அக்னி ஜுவாலை பற்றி எரிகிறது. அங்க இருந்து கொண்டு அவன் கெஞ்சறான், தகப்பனாகிய ஆபிரகாமே, லாஸ்ருவை அனுப்பி அவன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும் அப்படின்னு கேட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இந்த ஐஸ்வர்யவான் அந்த லாஸ்ருவை ஒரு மனுஷனா கூட நினைக்கல, ஒரு மனுஷனா கூட நினைக்கல, ஒரு நாயை போலதான் ட்ரீட் பண்ணா. நாய்க்கு எப்படி தூக்கி குப்பை தொட்டியில் போடுற மாதிரி இவன் குப்பை தொட்டியில் தூக்கி போட்டான். அவனை ஒரு சாதாரண ஒரு மனிதனாக கூட அவன் மதிக்கவில்லை. ஆனா இப்ப என்ன கேக்குறான், அவனை அனுப்பி அவன் கையினால அவனுடைய விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து நாவை குளிர பண்ணும்படி தண்ணி கேட்கிறான். அப்போ அந்த கொடிய வேதனை, தண்ணீருடைய வேதனை எவ்வளவு மோசமானதா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தண்ணீர் தாகத்தின் வேதனை, நரகத்திலே தண்ணீர் தாகத்தின் வேதனை அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு உலகத்திலே பார்த்தீங்கன்னா சாப்பாடு இல்லாம ஒரு நாள் ரெண்டு நாள் கூட இருக்கலாம், தண்ணி இல்லாம இருக்க முடியாது. தண்ணி என்பது ரொம்ப 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 முக்கியமான விஷயம், தண்ணி இல்லாம இருக்க முடியாது. நரகத்திலே தண்ணீர் தாகத்தின் வேதனை இருக்கிறது, அதோட கொடுமை இருக்கிறது. இது தொடர்ந்து இருக்கிறது. ஆனா அவன் கேட்டானே, அவனுக்கு தண்ணி கொடுக்கப்பட்டுச்சா? கொடுக்கப்படல. அவ்வளவு தண்ணி தாகத்தோடு கேட்கிறான். ஆனால் ஐஸ்வர்யவானை பார்த்து ஆபிரகாம் சொல்றாரு, கிடையாதுன்ட்டு, அன்ப முடியாதுன்ட்டு. அப்ப நரகத்தில் தண்ணீர் தாகத்தின் கொடிய வேதனை உண்டு, ஆனால் கொடுக்கப்பட மாட்டாது. விரலின் நுனினா என்ன கிடைக்கும்? ஒரு சொட்டு தண்ணி கிடைக்கும். ஒரு சொட்டு தண்ணி, ஒரு சொட்டு தண்ணி கேட்கலாம், ஆனா ஒரு சொட்டு தண்ணி கூட பரலோகத்தில் அவனுக்கு கொடுக்கப்படல. அப்போ அந்த ஐஸ்வர்யவானுடைய வேதனை மிக கொடியது. லாஸ்டர் கையில குடிக்கிறதுக்கு கூட அவன் ரெடியா இருந்தான். சபையில் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் ஒரு சம்பவத்தை. நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக சபையிலே உதவி ஒழியதாய் இருந்த, கிட்டத்தட்ட இது நடந்தது 20 வருஷத்துக்கு முன்னால நடந்த சம்பவம். ஒரு முறை நானும் போதகரும் ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் ஒரு சபை திறந்து வைக்கிறதுக்காக நாங்கள் புறப்பட்டு போனோம். இது ஒரு 22 வருஷம் இருக்கும். அப்ப அங்க போகும்பொழுது நாங்கள் கார்ல போனோம், நாங்கள் ரெண்டு பேர் கார்ல போனோம். போயிட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த கார்ல ரேடியேட்டர் பெல்ட் வந்து அறுந்து போச்சு. ரேடியேட்டர் பெல்ட் அறுந்து போச்சுன்னா அந்த ஃபேன் சுத்தல, ரேடியேட்டர் பயங்கரமா ஹீட் ஆயிடுச்சு, உள்ள கார் அப்படியே கொதிக்குது, உள்ள தண்ணீர் கொதிக்குது. அப்போ எங்களுக்கு கஷ்டம், பார்த்தோம் எங்கேயும் மெக்கானிக் கிடைக்கல, கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணி போய் சேர்ந்துட்டோம். அங்க போய் சேர்றதுக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஆகி போச்சு, மேனேஜ் பண்ணி போய் சேர்ந்தோம். பின்பு அங்க சர்ச் ஓபனிங் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பும் பொழுது அந்த பாஸ்கிட்ட கேட்டோம், இங்க மெக்கானிக் எதாவது கிடைக்குமா? இல்ல, மெக்கானிக் யாரும் கிடையாதுன்ட்டாரு. சரி, போகும்போது திருப்பி இதே மாதிரி ஆச்சு, என்ன பண்றது என்று சொல்லி கொஞ்சம் தண்ணீர் இருந்தா கொடுங்க, போகும்போது திருப்பி கொதிச்சுன்னா தண்ணி ஊத்தி மேனேஜ் பண்ணி போயிடும் என்று சொல்லி கேட்ட உடனே அங்கே பாத்ரூம்ல இருந்து 2 பிளாஸ்டிக் குடம், அழுக்கு குடம் பாத்ரூம்ல வச்சிருந்தா நினைக்கிறேன், ரேடியேட்டர் ஊத்துறதுக்காக கேட்டதுனால பாத்ரூம்ல இருந்து 2 குடம் தண்ணியை கொண்டு வந்து கார் டிக்கில வச்சுட்டார். வச்சு எடுத்துட்டு போங்க, வண்டி சூடாயிடுச்சுன்னா நீங்க ஊத்தி மேனேஜ் பண்ணிக்க சொல்லி கொடுத்துட்டார். மறுபடியும் நாங்க காரை எடுத்துட்டு பயங்கரமா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, உள்ள இருந்து ஆவி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு மேல ஓட்ட முடியாத நிலைமை வந்த உடனே ஒரு மரத்தடியில வண்டி நிறுத்திட்டோம். நிறுத்தின பிறகு என்ன செய்யணும் தெரியல, ஒரு ஆள் நடமாட்டம் இல்ல, ஒரு கடையும் கிடையாது, ஒண்ணுமே இல்ல. அந்த நாட்கள் செல்போனும் கிடையாது இல்லையா, செல்போன் இல்லாத காலம் வேற. அப்ப என்ன செய்யணும் தெரியாம நாங்க இருக்கும்போது சொன்னார், தம்பி போயிட்டு சர்ச்சுக்கு போன் பண்ணி எங்கேயாவது போன் கிடைச்சா பார்த்து சர்ச்சுக்கு போன் பண்ணி சொல்லிடு, சொல்லி ஏதாவது மெக்கானிக் வர சொல்லு, நம்ம இதுக்கு மேலே போக முடியாது என்று சொல்லிட்டு சொன்னார். சொல்லி சரி, வரும்போது ஏதாவது சாப்பிட்றது ஏதாவது கிடைச்சு அதையும் வாங்கிட்டு வந்துரு, நம்ம இங்கேயே சாப்பிட்டு உட்காந்து நைட்டுக்கு மதியானம் கிட்டத்தட்ட 1 மணி ஆயிடுச்சு, சாப்பிட்டு நம்ம இங்கேயே வெயிட் பண்ணுமோ, கார் வர்றதுக்கு எப்படி 2 மணி ஆகும் மெக்கானிக் வர்றதுக்கு என்று சொல்லி அனுப்பினார். நானும் வாங்கிட்டு அந்த ஹைவேஸ் நடந்து போயிட்டே இருக்கிறேன். கொஞ்சம் தூரம் போன பிறகு ஒரு இடத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு. அந்த பங்க்ல ஒரு பிசிஓ இருந்துச்சு, போன் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. எடுத்து போன் பண்ணி சீக்கிரம் மெக்கானிக் இந்த இடத்துல அனுப்புங்க, இந்த இடத்துல மரத்தடியில் உட்கார்ந்து இருக்கிறோம் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சொல்லிட்டு அந்த பெட்ரோல் பங்க் காரோட கேட்டேன், ஏதோ ஹோட்டல் ஏதாவது இருக்குதா, சாப்பாடு கிடைக்குமா? அவர் சொன்னார், இங்க ஹோட்டல்ஸே கிடையாது, இந்த ஏரியால ஹோட்டல் கிடையாது, ஏன்னா வீடும் கிடையாது, எதுவுமே கிடையாது, அதனால ஹோட்டல் கிடையாது. அதனால நீங்க பங்குக்கு பின்னால போனீங்கன்னா அங்க நார்த் இந்தியால இருந்து லாரி டிரைவர்ஸ் வந்து வருவாங்க, அவங்க டீசல் போட்டுட்டு அங்க சாப்பிட்டுட்டு போவாங்க. அங்க நார்த் இந்தியா லாரி டிரைவர்ஸ்க்காக பின்னால கிச்சன் இருக்குது, அங்க போனீங்கன்னா உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்கும் வாங்கிக்கிங்க அப்படின்னா. அப்ப பெட்ரோல் பங்குக்கு பின்னால இறங்கி போய் பார்த்தேன். இறங்கி போகும்பொழுது அந்த இடத்துல ஒரு கிச்சன்ல சமையல் நடந்துட்டு இருக்குது. ஒரு விதமான சப்பாத்தி செஞ்சுட்டு இருக்கிறாங்க, சீரகம் எல்லாம் போட்டு. நம்ம சப்பாத்தி ஒரு அஞ்சு சப்பாத்தி வச்சா ஒரு சப்பாத்தி சைஸுக்கு இருக்கும், அவ்வளவு திக்கா வச்சு சப்பாத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதை வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நான் அதை பார்த்து கேட்டேன், கொஞ்சம் கொடுப்பீங்களா? சரி கொடுக்குறோன்னு பேக் பண்ணி கொடுத்தாங்க. வாங்கி எடுத்துட்டு நான் மறுபடியும் வந்து மரத்தடியில் நாங்கள் உட்காந்து சாப்பிடலாம் என்ன அந்த சப்பாத்தியை பிச்சு ஒரு சட்னி இருந்துச்சு, அதை வச்சு எடுத்து வாயில போட்டோம். வாயில போட்டது தான் தாமதம், ஒரு காரம் அதுல இருந்துச்சு பாருங்க. அது அந்த நார்த் இந்தியாக்காரங்க அவங்களுக்கென்றே சமைக்கப்படுகிற ஒரு சட்னி அது. அதை நான் நினைச்சு கூட பாக்கல, அது எப்படி இருக்கும். வாயில போட்ட உடனே வாய் எரிய ஆரம்பிச்சிச்சு, அப்படியே மிளகாய் இடிச்சல், பயங்கரமான காரம். அந்த இருந்த பசி வேகத்துல டக்குன்னு முழுகிட்டேன் வேற. அப்படி உள்ள போகுது, அப்படியே எரிஞ்சுக்கிட்டே போகுது, தெரியுது உள்ள போகுதே, அப்படி எரிஞ்சுக்கிட்டே போகுது, வயிறெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு போகுது. அவ்வளோ ஒரு காரம், பயங்கரமான காரம். உடனே அவருக்கும் தாங்க முடியல, எனக்கு தான் ரெண்டு பேரோட கண்ணு கலங்கிடுச்சு. உடனே கேட்கிறார், தம்பி தண்ணி இருக்குதா? தண்ணி இருக்க கார்ல தண்ணி இருக்கா பாருன்னாரு. திறந்து பாட்டில் எடுத்து பார்த்தா பாட்டில் காலி, பாட்டில் தண்ணியே இல்லை, குடிக்கிற தண்ணி எடுத்து போன பாட்டில் காலி. உடனே சொன்ன பாஸ்டர், பின்னால் டிக்கில வேணா ரெண்டு குடம் தண்ணி இருக்குது, அதுதான் இங்க தண்ணி, வேற தண்ணி இல்லைன்னு எடு அப்படின்னு. எடுத்து ரெண்டு பேரும் அந்த பாத்ரூம் தண்ணி அந்த அழுக்க குடத்துல எடுத்து கொடுத்தத எடுத்து ரெண்டு பேரும் நல்லா குடிச்சிட்டோம், கட 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 கடந்து குடிச்சிட்டோம். ஏன்னா அந்த நிலைமைக்கு அந்த தண்ணி ஆனாலும் சரி குடிச்சுதான் ஆகணும். அந்த வேதனையை அடக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. அது சுத்தமான தண்ணியா, பாத்ரூம்ல எடுத்த தண்ணியா, கிச்சன் தண்ணி, அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. குடிச்சிட்டோம், அப்பதான் நிம்மதியாச்சு. இந்த நிலைமைதான் ஐஸ்வர்யவானுக்கு. அப்ப அந்த சூழ்நிலையில் அவனுக்கு எவ்வளவு வேதனை இருந்தால் லாஸ்ட் கையில குடிக்கிறதுக்கு அவன் ரெடியாயிருமா? அந்த புண்ணு பிடிச்ச மனுஷனுடைய விரல்ல அவந்த விரல்ல இருந்து தண்ணியை துவச்சு கொடுக்க சொல்லி கேட்டான்னா அவன் எந்த அளவுக்கு வேதனையில் இருந்திருப்பான்? அவ்வளவு கொடிய தண்ணீர் சாகத்தின் வேதனை நரகத்தில் இருக்குது, ஆனா தண்ணி கிடைக்காது. புரியுதா? அவ்வளோ தாகம் இருந்தாலும் என்ன செய்யாது, தண்ணி கிடைக்காது, ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது. அதுதான் நரகம். ரெண்டாவது பாருங்க, அக்னி ஜுவாலையின் வேதனையாம். அக்னி ஜுவாலையில் நான் வேதனைப்படுகிறேன். முதல்ல தண்ணி தாகத்தின் வேதனை, ரெண்டாவது அக்னி ஜுவாலையின் வேதனை. இந்த அக்னி ஜுவாலையின் வேதனையை பத்தி இங்க அவன் வேதனைப்படுகிறேனேன்னு சொன்னான். ஆனால் இதை குறித்து இயேசு கிறிஸ்து பைபிள்ல நரகத்தை பத்தி சொல்ற இடத்துல எல்லாம் ஒன்று சொல்லுவார். ஒரே ஒரு இடத்த மட்டும் வாசிக்கலாம், மத்தேயு 8:12 மட்டும் படிப்போம்.
ராஜ்யத்தின் புத்திரரோ,
ராஜ்யத்தின் புத்திரரோ
புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று.
அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று
உங்களுக்கு சொல்லுகிறேன்,
உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த அக்கிரி ஜுவாலையின் வேதனை, அங்க வேதனை சொல்லுது. அந்த வேதனை குறித்து இங்க என்ன சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து? என்ன சொல்லுகிறார்? அழுகையும் பற்கடிப்பும். நரகத்தின் வேதனை எப்படி இருக்கும்னா, அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். அழுகை என்பது ஒரு மனுஷனுக்கு எப்ப வரும்னா, தாங்க முடியாத வேதனை வரும் பொழுதுதான் அழுவாங்க. பற்கடிப்பு பல்ல கடிச்சிட்டு தாங்கிக்கோனுவாங்க, பல்ல கடிச்சிட்டு அந்த வேதனை தாங்கிக்கோனுவாங்க. அப்ப இந்த அழுகை பற்கடிப்பு என்பது ஒரு மனுஷனுடைய தாங்கக்கூடிய சக்திக்கு மிஞ்சின வேதனை இல்லையா? தாங்கக்கூடிய சக்திக்கு மிஞ்சின வேதனை, தாங்கக்கூடிய சக்திக்கு மிஞ்சி வரும்போது அழுக வரும், தாங்கக்கூடிய நிலைமைக்கு மேல போகும்போதுதான் பல்ல கடிச்சு தாங்கணும்னு. அப்ப நரகத்தின் வேதனை என்பது ஒரு மனுஷன் இயல்பாக தாங்க முடியாத வேதனை, தொடர்ச்சியா இருக்கும். நரகத்தின் வேதனை சும்மா ஏதோ நெருப்பு வேதனை, நம்ம ஸ்டவ்ல அப்படி சூடுபட்டுக்கிற மாதிரி அந்த மாதிரி கிடையாது. புரியுதா? சும்மா அப்படியே வேதனை அப்படி அந்த வேதனை எல்லாம் கிடையாது. இந்த உலகத்தில் எத்தனையோ வேதனை இருக்கு, கொசு கடிச்சா கூட தான் நமக்கு வேதனையா இருக்குது. அப்ப அந்த கொசு கடிக்கிற வேதனைகள் நம்ம உட்கார்ந்து அழுதுட்டு கிடையாது. ஆனால் நரகத்தின் வேதனை என்பது தாங்க முடியாத வேதனை, தொடர்ச்சியாயிருக்கும். அப்ப தண்ணீர் சாகத்தின் வேதனை இருக்குது, இரண்டாவது அக்னியின் வேதனை இருக்குது, மூணாவது பாத்தீங்கன்னா 25 வசனத்தில், அதற்கு ஆபிரகாம், மகனே நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவின் தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக் கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். மூணாவது ஆபிரகாம் சொல்றாரு, மகனே பூமியில் இருக்கும் பொழுது நீ சந்தோஷமா வாழ்ந்த, ஆனா அவன் தீமை அனுபவிச்சான், இப்ப அவன் தேற்றப்படுகிறான், நீ வேதனைப்படுற, அதை நினைத்துக்கொள், அதை நினைத்துக்கொள். பாதாளத்துக்கு போனாலும் நரகத்துக்கு ஒரு ஆத்துமா போனாலும் நினைவுகள் அப்படியே இருக்கும். புரியுதுங்க, நம்ம நினைக்கிறோம் பிரெயின்ல தான் எல்லாம் மெமரி பவர் எல்லாம் பிரெயின்ல இருக்குது நம்ம நினைக்கிறோம், அது உண்மை, மெடிக்கல் படி பிரெயின்ல தான் எல்லாம் ஸ்டோர் ஆகுது. ஆனால் பிரெயின்ல ஸ்டோர் ஆகிற எல்லாமே ஆத்மாவிலும் சேர்ந்து ஸ்டோர் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? பிரெயின்ல நம்ம பிசிக்கலா நமக்கு பிரெயின்ல ஸ்டோர் ஆகிற அத்தனையும் நம்முடைய ஆத்மாவிலும் எல்லாமே ஸ்டோர் ஆயிடும். அப்ப நம்முடைய ஆத்மாவிலே நினைவுகள் இருக்கும், அதை நினைத்துக் கொள்ளுங்கிறாரு. இந்த உலகத்தை விட்டு ஒரு மனுஷன் நரகத்துக்கு போய்விட்டாலும் கூட பூமியில அவன் யாராக இருந்தான், அவன் என்ன செஞ்சான், எங்க பிறந்தான், எங்க வளர்ந்தான், எங்க வாழ்ந்தான், யார் அவனோடு இருந்தாங்க, எல்லாமே அவனுக்கு நினைவில் இருக்கும். எதுவே மறக்காது, எல்லாமே அவனுக்கு தெளிவா தெரியும். தண்ணீர் தாகத்தின் வேதனை ஒரு பக்கம் இருக்குது, அக்னி ஜுவாலையின் வேதனை இன்னொரு பக்கத்தில் இருக்குது. ஆனா இது ரெண்டை விட இந்த மனவேதனை இருக்குது பாருங்க, இதுதான் கொடியது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சரீரத்தின் வேதனை நம்ம பெருசா நினைக்கிறோம், ஆனால் சரீரத்தின் வேதனையை விட உண்மையாகவே மனவேதனை என்பதுதான் கொடியது, மென்டல் டார்ச்சர். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, சூசைட் பண்ணி சாகுறாங்க இல்லையா, கடன் பிரச்சனை தாங்காமல் குடும்பமாக தற்கொலை பண்ணி செத்தார்கள் பேப்பர்ல படிக்கணும். இந்த சூசைட் எல்லாம் எதனால நடக்குது நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த தற்கொலை பண்ணி சாகுறாங்களே, வாழ முடியாமல் தற்கொலை பண்ணி சாகுறாங்களே, ஏன் சாகுறாங்க? ஒரே ரீசன், மென்டல் டார்ச்சர். சரீர வேதனையினால யாருமே தற்கொலை பண்ண மாட்டான், சரீர வேதனைக்கு யாரும் மேக்ஸிமம் யாரும் தற்கொலை பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த மனவேதனை தான் ஒரு மனுஷனை தற்கொலை பண்ண வைக்கும். வியாதி வந்து அவன் தற்கொலை பண்ணானா, அந்த வியாதியினால அவன் சாகிறது கிடையாது, அந்த வியாதியோடு அவன் மனவேதனை என்ன செய்யுது, இதுல நீ வாழ்நாளெல்லாம் உனக்கு மருந்தே கிடையாது, நீ சாக போற அப்படின்னு சொன்ன உடனே இதை நினைக்கிறாங்க, அதை நினைச்சு இனி நம்ம வாழ்றதுபடி செத்து போல நினைக்கிறாங்க. மனவேதனை தான் ஒரு மனுஷனை தற்கொலைக்கு நேரம் நடத்தும். சரீர வேதனை கூட தற்கொலை கூட யாரையும் நடத்தாது, மனவேதனை, ஐயோ இப்படி ஆயிப்போச்சு எப்படி இதை நான் மேற்கொள்ளுவேன், அந்த மனவேதனை எந்த மனுஷனும் தற்கொலை கொண்டு நடத்தும். அதனால இருக்கிறதுலே கொடிய வேதனை மனவேதனை தான். இங்க பார்க்கும் பொழுது மனவேதனை, இப்ப ஆபிரகாம் சொல்றாரு, இந்த பூமியில் இருக்கும்போது நல்லா இருந்த, இப்ப நீ கஷ்டப்படுற. அவன் பூமியில் இருக்கும்போது கஷ்டப்பட்டான், இப்ப நல்லா இருக்கிறான், அதை நினைச்சுக்கோன்ற. ஏற்கனவே என் மனசுல வேதனையோடு தான் ஆபிரகாம கூப்பிட்டான். இப்ப ஆபிரகாம் வேற சொல்றாரு, நீ நல்லா இருந்தப்பா இப்ப மோசமாயிட்டா, அவன் மோசமா இருக்கலாம் இப்ப நல்லா இருக்கிறான் நினைச்சுக்கோன்னு வேற சொல்றாரு ஆபிரகாம். ஆபிரகாம் சொல்ற மதியம் உட்கார்ந்து நினைக்கிறேன்னு வச்சுக்கு, பூமியில் இருக்கும்போது நான் நல்லா இருந்தேன், நல்லா ட்ரெஸ் பண்ணேன், நல்லா வீட்டுல இருந்தேன், நல்லா சாப்பிட்டேன், ஆனா இப்ப இப்படி வந்து மாட்டிட்டேன்னு நினைச்சான்னா அவன் வேதனை கூடுமா குறையுமா? கூடும். ஐயோ பூமியில எவ்வளவு நல்லா இருந்தோமே, ஆனா கடைசியில இந்த நித்தியத்தை நம்ம அறியாம போயிட்டோமே, அன்னைக்கே நம்ம இந்த இடத்த பத்தி நம்ம புரியாம போயிட்டோமே. அவன் பூமியில கொஞ்ச காலம் கஷ்டப்பட்டான், இன்னைக்கு நிரந்தரமா நல்லா இருக்கிறானே, நம்ம கொஞ்ச காலம் நல்லா இருந்துட்டு இப்ப நிரந்தரமா இந்த வேதனையில மாட்டிட்டோமே, அதை நினைச்சா நாம் வேதனை அதிகரிக்கும் குறையாது. நரகத்திலே மனவேதனை உண்டு, தண்ணீர் தாகத்தின் வேதனை உண்டு, அக்னியின் வேதனை உண்டு, மனவேதனை உண்டு. 24 hours torture, ஒவ்வொரு நிமிஷமும் அந்த மனவேதனை பிடிஞ்செடுக்கும். அது தப்பிக்கிறதுக்கு இன்னொரு தடவை அவன் மரணத்தை தேட முடியாது, வேதனை பட்டுக்கிட்டே தான் இருக்கும், தப்பிக்க சான்ஸே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆபிரகாம் அடுத்து அதுவும் கண்டினியூ பண்றாரு, அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும், அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும், மனதுள்ளவர்களுக்கும் கூடாதபடி எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும்பிடப்பு உண்டாயிருக்கிறது. இப்ப நினைச்சா பூமியில் இருக்கும்பொழுது நினைச்சா இடத்த என்ன செய்யலாம், மாத்திக்கலாம், ஆனா மரணத்துக்கு பிறகு நீ நினைச்சா கூட அங்கிருந்து இங்க வர முடியாது, நாங்க நினைச்சா கூட இங்கிருந்து ஒருத்தர் அங்க வர முடியாது, லாஸ்ட் நினைச்சா கூட உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு அங்க வர முடியாது, நீ நினைச்சா கூட அங்கிருந்து வந்து இங்க தண்ணி குடிச்சிட்டு போக முடியாது, இங்கிருந்து அங்கே வர முடியாது, அங்கிருந்து இங்க வர முடியாது. அப்ப நல்லா கவனிக்கணும், இந்த பூமியில் இருக்கும் பொழுதுதான் நம்ம டிசிஷன் எடுக்க முடியும், எங்கே போறதுன்றத நம்ம இந்த பூமியில் இருக்கும் பொழுதுதான் நம்ம டிசிஷன் எடுக்க முடியும். ஆனா அந்த உலகத்துல நம்ம வாழ்க்கை முடிஞ்சு கண்ணை மூடிட்டோம்னா அதுக்கு பிறகு அப்புறம் இடத்த மாத்தலாம்னு நினைச்சாலும் இடத்த மாத்த முடியாது, சான்ஸ் முடிஞ்சிடும். இந்த உலகத்துல கடைசி வினாடி வாழ்ங்கிற வரைக்கும் நமக்கு சான்ஸ் இருக்குது இடத்த செலக்ட் பண்றதுக்கு. ஆனா இந்த உலகத்துல வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் சான்ஸே கிடையாது. சரி, கடைசி ஒன்று நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போக காரணம் என்ன? இவன் பாதாளத்தில் இப்படி வேதனைப்பட்டதுக்கு காரணம் என்ன? அது நமக்கு தெரியும். அதுக்கு பின்னால பார்க்கும் பொழுது இந்த ஐஸ்வர்யவான் பேசுறான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்திற்கு வராதபடி அவன் போய் அவரிடத்து சாட்சியாய் அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவர், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரில் ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசைக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடுக்காவிட்டால் மரித்தோரில் ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றான். இப்ப ஐஸ்வர்யவான் அடுத்தது யோசிக்கிறான், சரி லாஸ்ட் இங்கதான் அனுப்பல, அனுப்ப முடியாதுன்றீங்க, பூமிக்காக அனுப்பலாம் இல்ல, பாருங்க எத்தனை யோசிக்கிற பாருங்க, அங்க உட்காந்து இவ்வளவு மைண்ட் அவனுக்கு யோசிக்குது. சரி, எனக்கு தான் அனுப்பி தண்ணி கொடுக்க முடியல, சரி பூமிக்கு அனுப்பி, எனக்கு 5 பேர் சகோதரர் பூமியில் இருக்கிறாங்க, இந்த வேதனை உள்ள இடத்துக்கு நான் வந்தது அவங்களுக்கு தெரியாது, இதை போய் இதை பார்த்த லாஸ்ட் அங்க போய் உங்க சகோதரன் அங்க பாதாளத்துல கொடிய வேதனையில் இருக்கிறான் என்று சொல்லி அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறதுக்கு அனுப்புங்க என்றான். அப்ப சொல்றான், இல்ல அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, இல்ல மரித்தோடில் ஒருவர் போய் சொன்னால் அப்ப மனம் திரும்புவாங்க அப்படின்னா. அப்ப என்ன தெரியுதுன்னா, இது ஐஸ்வர்யம் நான் இப்பதான் ஒரு வார்த்தை ஒத்துக்கிறான், நான் மனம் திரும்பாத காரணத்தினால நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன், ஆனால் மரித்தோடில் ஒருவன் போய் சொன்னா காவுங்க மனம் திரும்புவார்கள். அப்போ நம்ம வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் என்பது பேசிக்கான விஷயம். நம்முடைய மனது உலகத்தின் காரியத்தை விட்டு, உலகத்தில் இருக்கிற மற்ற காரியங்களையும் விட்டு கர்த்தரிடத்தில் நம் மனது திருப்பப்பட வேண்டும். கர்த்தரை பிரதானமாய் நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனது திருப்பப்பட வேண்டும். இந்த உலகத்தின் பாவங்கள், உலகத்தின் மற்ற காரியங்கள், ஐஸ்வர்யங்கள், உலகத்தின் ஆடம்பரங்கள் இவைகளின் மேல் நம்முடைய மனது பதிக்கப்படாமல் நம்முடைய மனது கர்த்தர் பக்கமாய் திருப்பப்பட வேண்டும். இந்த ஐஸ்வர்யவான் ஒரு கொலகாரன் பைபிள்ல போடல, கொள்ளையடிச்சவன் போடல, இவன் ஒரு பெரிய வழிபறி பண்ணான் போடல, இவன் அநியாயமா சம்பாரிச்சான்னு கூட போடல பைபிள்ல, அது எதுவுமே போடல, இவனை குறித்து எந்த மோசமா எதுவுமே சொல்லப்படல, இவன் வசதியா வாழ்ந்தான் அவ்வளவுதான் போட்டிருக்குது இல்லையா, வசதியா வாழ்ந்தான் போட்டிருக்கு தவிர இவன் ஏமாத்தி கொள்ளையடிச்சு பெரிய பணக்காரனாலதான் பைபிள்ல போடல. அப்ப ஏன் இவன் நரகத்துக்கு போனான்னா, இவன் ஏதோ ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்ததுனால கிடையாது, இவனுடைய மனது ஃபுல்லா இந்த ஐஸ்வர்யத்தின் மேல மட்டுமே இருந்துச்சு, கர்த்தர் பக்கம் போல, அதுவே இவனை நரகத்துக்கு கொண்டு போயிட்டு பாத்தீங்களா, இவனுடைய கவனம் ஃபுல்லா ஐஸ்வர்யத்தின் மேலேயே இருந்துச்சு, கர்த்தர் பக்கம் திரும்பல. அதத்தான் இங்க சொல்றான், மனம் திரும்ப வேண்டும், இவன் ஒரு பெரிய மோசமான பாதி கிடையாது, ஆனால் ஏன் நரகத்துக்கு போனா, இவன் மனது கர்த்தர் பக்கம் திரும்பாமல் ஐஸ்வர்யன் பக்கம் திரும்பி இருந்துச்சு. பைபிள்லயே பாத்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் கூட இருக்குது, மார்க்கு 10 அதிகாரம், மத்தேயு 11-19 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாலிபன் இருப்பான், நல்ல போதகரை நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்பான். கடைசியில கர்த்தர் அவனுக்கு ஐஸ்வர்யத்தை குறித்து சொல்லும் பொழுது அதை விற்று எல்லாத்துக்கும் தரித்திர கொடுத்துட்டு என்ன பின்பற்றி வார சொல்லும் பொழுது அவனால் வர முடியல, காரணம் அவன் மனம் ஐஸ்வர்யத்தின் மேல் பற்றுதலாக இருந்தது. அப்போ நம்ம பெரிய பாவியார் கூட அவசியம் இல்லை, கர்த்தர் மேலில் பற்றுதலாக இராமல் உலக பொருட்களின் மேல் ஐஸ்வர்யத்தின் மேல் பற்றுதலாக இருந்தாலே அதுவே நம்மளை நரகத்தில் எடுத்துட்டு நிக்க வச்சிடும், அதுவே நம்மளை நரகத்துக்கு கொண்டு போயிடும். பைபிளத்தில் ரெண்டு உதாரணம் இருக்கு. ஆகினால் இன்றைக்கு சொல்லுங்க, நம்முடைய மனது கர்த்தர் பக்கம் திரும்பி கர்த்தரையே பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஆபிரகாம் உடனே ஒன்று சொல்றாரு, அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அதை வச்சுட்டு என்ன செய்யணும், வந்து சேரட்டும். மரித்தோரிலிருந்து போய் சொன்னா அவங்க திரும்ப மாட்டான். மோசையும் தீர்க்கதரிசி, மோசை தீர்க்கதரிசி என்பது எதை குறிக்கிறதுனா, இது பழைய ஏற்பாட்டு காலத்திலே, அதாவது புதிய ஏற்பாடு எழுதப்படாத காலகட்டத்திலே சொன்னது. பழைய ஏற்பாட்டிலே மோசையின் புத்தகங்கள் முதல் அஞ்சு புத்தகங்கள், அடுத்து தீர்க்க தரிசன புத்தகங்கள். அப்ப எதை குறிக்கிறது என்றால், அவர்களுக்கு வேத புத்தகம் இருக்கிறது, வேத புத்தகத்தை படிச்சுட்டு பரலோகம் வந்து சேரட்டுங்கிறார். அதனால நீங்க என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கை நம்ம என்ன செய்யணும், வேதத்தை படிப்போம், 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 அதில் எழுதியிருக்கிறபடி கை கொண்டு நடக்க ஆரம்பிப்போம், நம்மை பரலோகத்துக்கு கர்த்தர் கொண்டு செல்லுவார். ஆமென். நரகம் கொடிய வேதனை உள்ளது, அதற்கு போகாமல் தப்புவதற்கு அதுக்குதான் கையில கர்த்தர் நமக்கு பைபிளை கொடுத்திருக்கிறார். பைபிளை வாசிப்போம், தியானிப்போம், இதிலிருந்து செய்திகளை கேட்போம், அதை நம்முடைய வாழ்க்கையில அபியாசம் பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா பரலோகம் போய் சேர்ந்துருவோம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். இங்கே பார்க்கும் பொழுது நரகம் என்று இடத்தை கர்த்தர் தெளிவுபடுத்துகிறார். பாதாளம் என்று சொல்லப்படுகிறதான இந்த இடம்தான் பின்பு இயேசு கிறிஸ்துவின் நியாய தீர்ப்புக்கு முன்பதாக நரகம் என்று சொல்லப்படப் போகிறது. இது கொடிய இடம், மனுஷர்கள் நினைக்கிறது போல இது சாதாரணமான இடம் அல்ல, கொடிய வேதனை உள்ள ஒரு இடம் இது. கொடிய வேதனை, அக்கினி ஜுவாலையின் வேதனை ஓயாமல் இருக்கும், தண்ணீர் தாகத்தின் வேதனை ஓயாமல் இருக்கும், நினைவுகளின் வேதனை தொடர்ந்து கொண்டே இருக்கு. இந்த வேதனையிலிருந்து யாரும் தப்ப முடியாது. இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார். நம்முடைய மனதை தன் பக்கம் கர்த்தர் திரும்பும்படி செய்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய மனது கர்த்தர் பக்கமே எப்பொழுதும் திரும்பி இருக்கணும். இந்த ஐஸ்வர்யவான் ஒரு மோசமான துன்மார்க்கன் என்று வேதம் சொல்லல. அவன் கொலைகாரன் என்றோ, கொள்ளை அடித்தவன் என்றோ, வழிப்பறி செய்தவன் என்றோ, ஏமாற்றியாய் பணத்தை சம்பாதிச்சவன் என்றோ கூட பைபிள் சொல்லல. ஆனால் அவன் மனது ஐஸ்வர்யத்தின் மேல் பற்றுதலாயிருந்தது, கர்த்தர் பக்கம் அவனுடைய மனது திரும்பல. இன்றைக்கு சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, நம்முடைய மனது கர்த்தர் பக்கம் திரும்பி இருக்கணும். கர்த்தர் பக்கம் நம்ம திரும்பி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பரலோகத்தில் சேர்த்துக் கொள்வார். வேத புத்தகத்தை வாசியுங்க, தியானியுங்க, கை கொள்ளுங்க. இந்த மோசையும் தீர்க்கதரிசிகளை வைத்துக் கொண்டு பரலோகத்துக்கு வாங்கன்னு கர்த்தர் சொல்றார். ஆகையினாலே இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் வேதத்தை கருத்தாய் வாசிக்கவும், தியானிக்கவும், அதில் எழுதியிருக்கிறதை கை கொள்ளவும் வேண்டும். நம்முடைய மனது மாயையான எந்த ஒரு காரியத்தின் மேலும் பற்றுதலாயிராமல் கர்த்தர் பேரிலேயே நம்முடைய இருதயம் பற்றி கொண்டிருக்க வேண்டும். வேற எதையுமே பற்றி கொள்ளாதீங்க. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமானதல்ல, நம்முடைய சரீரமே நிரந்தரமானதல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற ஆஸ்திகள் நிரந்தரமானதல்ல, நித்தியமானது நமக்கு பரலோக ராஜ்யம்தான். அதனால அநித்தியமான எந்த ஒரு பொருட்களின் மேலையும் உங்கள் இருதயத்தை பற்றி கொண்டிருக்க விடாதீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அதை அனுபவிங்க, ஆனா உங்கள் இருதயமோ கர்த்தர் மேலேயே பற்றுதலாக இருக்கட்டும். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கங்க, தப்பில்லை, ஆனா உங்கள் இருதயமோ கர்த்தர் மேலேயே பற்றுதலாக இருக்கட்டும். அதுதான் முக்கியம். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நீங்க உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதை யூஸ் பண்ணிக்கங்க, தப்பு கிடையாது. ஆனால் உங்கள் இருதயத்தை என்றைக்கும் கர்த்தரை விட முக்கியமாய் வேற எதையுமே அங்கே நிறைச்சலாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். எங்கள் மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே, தேவரீர் நரகம் எப்படிப்பட்டது என்பதை இன்றைக்கு இந்த மாலை நேரத்தில் எங்களுக்கு கர்த்தர் நீங்க காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். வேதம் முழுவதிலும் நரகத்தை குறித்து ஏராளமான எச்சரிப்புகளை எங்களுக்கு வச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கவனித்து ஜாக்கிரதையோடு உமை பற்றி கொண்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நரகத்திற்குள் ஜனங்கள் போய்விடாதபடி அநேகரை மீட்கும்படியாக நாங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாகவும் எங்களை மாற்றுங்கப்பா. நாங்கள் மட்டும் பரலோகம் வந்தால் போதாது, ஒரு கூட்ட ஜனத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை பயன்படுத்துங்க அப்பா, ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க, ஆசீர்வதியுங்க. சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமென்.